நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபைகளுக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த ஒரு பார்வை, தெலங்கானா மாநிலத்தை உருவாக்குவது காங்கிரசின் சந்தர்ப்பவாத முடிவு என்று விமர்சித்துள்ள என் ராம் அவர்களின் பேட்டி.
இது ஒரு பியூர் சந்தர்ப்பவாத முடிவு, சந்தர்ப்பவாத எலெக்ஷன் வருது. இது உத்தரப்பிரதேசல நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதை மாத்தலாம் நினைக்கிறாங்க, ஆனா இது ஒரு மெஸ்ல தான் முடிய போறது.
அமெரிக்க வாழ் இஸ்லாமிய அறிஞர் ஆமினா வதூத் அவர்களின் சென்னை சொற்பொழிவு ரத்து செய்யப்பட்டது குறித்து கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில், கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் ஒருவரான சென்னை பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கல்வி மையத்தின் இயக்குநர் வெளியிடும் கருத்துக்கள்,
இந்த லெக்சர் கேன்சல் ஆகுதுனால வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவித்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து அறிவு ரீதியா வந்து அவமானப்படுத்துற மாதிரி தான் இருக்கிறதுன்னு சொன்னாங்க.
ஆகியவும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம் இன்றைய தமிழோசையில். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் சங்கீதா ராஜன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
அமெரிக்காவிலிருந்து தலைமறைவான அந்நாட்டின் உளவுத்துறையின் செயல் திட்டத்தை அம்பலப்படுத்தியதாக கூறப்படும் எட்வர்ட் ஸ்னோடனுக்கு ரஷ்யாவில் தற்காலிகமாக 1 வருடம் தஞ்சம் கிடைத்துள்ளது. இதையடுத்து மாஸ்கோ விமான நிலையத்தில் தங்கியிருந்த ஸ்னோடன் அங்கிருந்து வெளியேறினார். அவர் எவ்வளவு நாட்கள் ரஷ்யாவில் இருப்பார் என்பது குறித்தோ எங்கு சென்றார் என்பது குறித்தோ தகவல்கள் இல்லை. ஆனால் அவர் பாதுகாப்பான இடத்திற்கு செல்கிறார் என்று அவரது வழக்கறிஞர் கூறினார். அவர் அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்டு வழக்கு விசாரணையில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று அந்நாடு விரும்புகிறது.
சிம்பாப்வே பொதுத் தேர்தல் முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படாதிருக்கின்ற நிலையில் தாமே பெரும் வெற்றி பெற்றிருப்பதாக அதிபர் ரோபர்ட் முகாபேயின் ஜானு பிஎஃப் கட்சி தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் மோசடிகள் நிறைந்தது என்று முகாபேயின் பிரதான எதிரணி வேட்பாளரான மோகன் சிவாஜிராஜ் கூறியிருக்கிறார். ஜானு பிஎஃப் கட்சியினரின் அச்சுறுத்தல்களும் வாக்கு மோசடிகளும் இந்த தேர்தலை செல்லுபடியாக்கிவிட்டதாக சிவாஜிராஜ் தெரிவித்தார். இதேவேளை இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வாக்களிக்காமல் முடியாமல் போய்விட்டதாகவும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர்.
பங்களாதேஷின் முக்கிய இஸ்லாமிய கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கட்சி தேர்தல் ஆணையத்திடம் செய்த பதிவு சட்டவிரோதமானது என்று பங்களாதேஷின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இத்தீர்ப்பின் விளைவாக அந்த கட்சி அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் பொது தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் ஒருவர் கூறினார். இந்த கட்சி மத அடிப்படையிலானது, பங்களாதேஷின் சுதந்திரத்தில் அதற்கு நம்பிக்கை இல்லை என்று கூறி பல மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. தான் அரசியல் சட்டத்தை மீறவில்லை என்று கூறும் ஜமாத் இ இஸ்லாமி கட்சி இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல் முறையீடு செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறது.
பஹ்ரைனில் இன்னும் 2 வாரங்களில் போராட்டங்களை நடத்த எதிரணியினர் திட்டமிட்டிருக்கின்ற நிலையில் மன்னர் ஹமாத் மிக கடுமையான பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு அனுமதி அளித்திருக்கிறார். பயங்கரவாத தாக்குதல்களில் தொடர்புடையவர்கள் என்ற குற்றம் உறுதி செய்யப்பட்டவர்களின் தண்டனை காலத்தை அதிகரிக்கும் நாடாளுமன்றத்தின் யோசனைகளுக்கு மன்னர் அனுமதி அளித்திருக்கிறார். பயங்கரவாத சம்பவங்களை தூண்டுபவர்களின் குடியுரிமைகளை பறிப்பதற்கும் ஆட்சியாளருக்கு இனிமேல் அதிகாரம் கிடைக்கும். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டின் பெரும்பான்மை ஷியா மக்கள் தொடங்கிய கிளர்ச்சியை அடக்குவதற்கு மன்னர் ஹமாத்தின் அரசாங்கம் சிரமப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பிரிட்டிஷ் சுரங்க கம்பெனியான வேதாந்தா ரிசோர்சஸ் வருடாந்திர பங்குதாரர்கள் கூட்டத்திற்கு வெளியே பலர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த நிறுவனம் இந்தியாவின் ஒடிஷா மாநிலத்தில் நியாம்கிரி மலைப்பகுதியில் பாக்சைட் கனிமத்தை வெட்டி எடுக்க விரும்புகிறது. டோங்கிரியா கோந்த் என்ற பழங்குடியினரால் இந்த மலை வழிபாட்டிற்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் இந்தியாவின் மிகவும் வறிய மாவட்டமான இந்த பகுதிக்கு வேலை வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் என்று வேதாந்தா கூறுகிறது.
உலகில் கஞ்சாவை உற்பத்தி செய்யவும் விற்கவும் பயன்படுத்தவும் சட்டபூர்வமாக அனுமதிக்கும் நாடாக உருகுவே மாற இருக்கிறது. கஞ்சாவை, அதாவது மரிகுவானாவை சட்டபூர்வமாக்குவதற்கான சட்ட மசோதாவுக்கு உருகுவே நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை அங்கீகாரம் அளித்துவிட்டது. அடுத்தபடியாக செனட் சபையும் அங்கீகரித்தவுடன் சட்டம் அமலுக்கு வந்துவிடும். இந்த சட்டத்தின்படி கஞ்சாவை விற்கும் அதிகாரம் அரசுக்கு மட்டுமே இருக்கும். புதிய சட்டத்தின்படி 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் மாதத்திற்கு 40 கிராம் வரை கஞ்சா வாங்க முடியும். அதேபோல் வீட்டில் 6 செடிகள் வரை வளர்க்கவும் அனுமதி உண்டு. நாடாளுமன்றத்தில் 13 மணி நேரம் நடந்த சூடான வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கொள்ளை லாபம் பார்ப்பதை தடுக்கவும் வேறு மோசமான போதைப் பொருள் பாவனையாளர்களை கஞ்சாவை நோக்கி திருப்பவும் இந்த சட்டம் உதவும் என்று அதிபர் ஹோசே மொஹிதாவின் அரசாங்கம் வாதிடுகிறது.
செய்தியரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையின் வடக்கு உட்பட 3 மாகாண சபைகளுக்கான தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைந்துள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள், வெளிநாட்டு பார்வையாளர்களின் வருகை உட்பட பல விஷயங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையாளர் MM முகமது அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
3 மாகாணங்களிலிருந்து 131 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்புமனுக்களும் 79 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களுமாக 210 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. கட்சிகளின் வேட்புமனுக்கள் 5 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் 4 மொத்தம் 9 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மாகாண வாரியாக பார்க்கின்ற பொழுது மத்திய மாகாணத்திலிருந்து 68 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே மொத்தம் 85 வேட்புமனுக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. வடமேல் மாகாணத்தின் 48 வேட்புமனுக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன.
கிழக்கு மாகாண சபை தேர்தல்களின் போதும் சரி, சபரகமு மாகாண சபை தேர்தலின் போதும் சரி, மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் அந்தந்த மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற காரணத்தினால் அதிகளவான தேர்தல் விதிமீறல்கள் நடைபெற்று வருவதாக விசனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படியான தேர்தல் விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல்கள் செயலகம் என்ன வகையான நடவடிக்கைகளை வைத்திருக்கிறது?
ஊர்வலங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றமையும், அறிவித்தல்கள், போஸ்டர்கள் போன்றவற்றை அல்லது சுவரொட்டிகள் போன்றவற்றை வழிகாட்டி நிற்பதும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அரச வளங்களின் பயன்பாடும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொருளாதார அபிவிருத்திக்காக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை தடை செய்யும் அதிகாரம் தேர்தல் செயலகத்துக்கு இல்லாவிட்டாலும் கூட அரசாங்க வளங்கள் எந்த ஒரு கட்சியினதும் வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காகவோ அல்லது எந்த ஒரு கட்சி அல்லது வேட்பாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவோ பயன்படுத்தக்கூடாது என அரசாங்கத்தின் அமைச்சுக்கள், இணைக்கலங்கள், நிறுவனங்கள் என்பவற்றின் தலைவர்களுக்கு ஏற்கனவே சுட்டறிக்கை மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
மத்திய மாகாணத்தில் அரசுக்கு சொந்தமான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படியான சம்பவங்களில் தேர்தல் செயலகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு விசனம் இருக்கிறதே.
கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்கள் பற்றிய சரியான தகவல்கள் முறைப்பாடுகளின் பொழுது எங்களுக்கு கிடைக்க பெற வேண்டும். சில வேளைகளிலே கிடைக்கின்ற முறைப்பாடுகள் பொதுப்படையானவையாக இருக்கின்றதே ஒழிய குறிப்பாக இந்த இடத்தில் இந்த நிறுவனத்துக்குரிய இந்த வாகனம் இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்ற குறிப்பான முறைப்பாடுகள் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் உடனடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம்.
மத்திய மாநிலத்தில் மட்டும் அரசாங்கத்துக்கு சொந்தமான 18 வாகனங்கள் பழுது பார்ப்பதற்கு பொருத்தப்படுகின்ற கராஜ் நம்பர்களில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கஃபே நிறுவனம் குற்றஞ்சாட்டியிருக்கிறது.
இத்தகைய கராஜ் நம்பர்களில் அல்லது செலுத்தப்படுவதற்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற வாகனம் 3-3 அதிமேதகு சனாதிபதி அவர்கள் செல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் மாத்திரம்தான் இவ்வாறு பயன்படுத்துவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என தெரிவித்து, ஏனைய வாகனங்களுக்கு எந்த விதத்திலும் இத்தகைய இலக்கங்களில் ஓட முடியாது என்றும் பொலிஸ்மா அதிபருக்கு தேர்தல்கள் ஆணையாளர் சுற்றறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்திருக்கிறார்.
சர்வதேச கண்காணிப்பாளர்களை அழைக்க வேண்டும் என்றும் தேர்தல் உள்ளூர் சுயாதீன கண்காணிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அவர்களை அழைப்பதற்கான நடவடிக்கைகள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன?
டாக் அமைப்பு, பொதுநலவாய அமைப்பு, ஆசியா தேர்தல்கள் அதிகாரிகளின் ஒன்றியம் என்பவற்றுக்கு அழைப்புகள் விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்புகளுக்கு அவர்கள் இப்பொழுது சாதகமான பதிலை தந்திருக்கிறார்கள். எதிர்வரும் நாட்களில் எந்தெந்த கண்காணிப்பாளர்கள் என்ன என்ன திட்டங்களில் வருவார்கள் என்று அவர்கள் அறிவிப்பதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
பொதுவாக தேர்தல்களில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தமது சொத்து விபரங்களை அறிவிக்க வேண்டும். இந்த வேட்பாளர்கள் தங்களின் சொத்து விபரங்களை அறிவித்திருக்கிறார்களா?
சட்டத்தில் உள்ளதன்படி 3 மாதங்களுக்குள் கையளிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. ஆயினும் கூட 3 மாதம் வரை காத்திருக்காமல் அத்தேர்தலும் கடந்துவிடப் போவதனால் அதற்கு முன்பு பெற்றுக் கொள்வதற்கான முன்னடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆயினும் கூட இந்த புறப்படுகின்ற சொத்துக்கள், பொறுப்புகள் பற்றிய விவரங்கள் தேர்தல்கள் திணைக்களத்தினால் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது ஒருவருடைய அந்தரங்க விடயம். இதனை வெளிப்படுத்த வேண்டி வருகின்ற சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எங்களுக்கு வழங்க முடியும்.
இலங்கையின் துணை தேர்தல் ஆணையாளர் எம் முகமது. வடமாகாண சபைக்கான வேட்புமனு தாக்கல் குறித்த செய்திகளுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபைக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் ஏற்கும் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
யாழ் மாவட்டத்தில் தேர்தல் போட்டியிடுவதற்காக 13 அரசியல் கட்சிகள் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. 10 சுயேட்சை குழுக்கள் சார்பாகவும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. அவற்றுள் 2 அரசியல் கட்சிகளினதும் 1 சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு ஏனையவனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது 11 அரசியல் கட்சிகளும் 9 சுயேட்சை குழுக்களுமாக 20 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 426,703 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் 526 வாக்கு நிலையங்களிலே தமது வாக்குகளை பதிவு செய்வார்கள். யாழ் மாவட்டத்திற்காக 16 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. 380 வேட்பாளர்கள் தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள்
என்று யாழ் மாவட்ட நிலைமைகள் குறித்து அந்த மாவட்டத்தின் உதவி தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் அவர்கள் தெரிவித்தார். வடக்கில் யாழ் மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். இங்கு தம்பிப்பிள்ளை விஜயராணி என்ற பெண்மணியின் தலைமையில் 19 பெண்களை கொண்ட மகளிர் அணி ஒன்று சுயேட்சை குழுவாக களமிறங்கியிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபைக்கான 36 உறுப்பினர்களை முதன்முறையாக தெரிவு செய்ததற்காக யாழ்ப்பாணத்தில் 380 பேரும், வவுனியாவில் 171 பேரும், மன்னாரில் 152 பேரும், முல்லைத்தீவில் 104 பேரும், கிளிநொச்சியில் 91 பேருமாக 898 பேர் வேட்பாளர்களாக தேர்தலில் குதித்திருக்கின்றார்கள். வடமாகாண சபைக்கான தேர்தல் பல்வேறு இழுபறிகள் விமர்சனங்களுக்கு மத்தியில் மிகவும் காலதாமதத்தின் பின்னர் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கின்றது. இந்த தேர்தலில் நாட்டின் முக்கிய கட்சிகள் பலவும் களத்தில் இறங்கியிருக்கின்றன. அவற்றுடன் பல சுயேட்சை குழுக்களும் போட்டியிட முன்வந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். சட்டவிரோதமான வழியில் படகுகள் மூலம் வந்து தஞ்சம் கோருவது தொடர்பில் தமது சட்டங்களை ஆஸ்திரேலியா இறுக்கமாக்கிய பிறகு அங்கு படகில் செல்ல முயன்ற ஒரு தொகுதியினர் இலங்கை கடற்பரப்பில் தத்தளித்த பொழுது கடற்படையினரால் மீட்கப்பட்டதை நேற்றைய தமிழோசியில் நேயர்கள் கேட்டீர்கள். அப்படி மீட்கப்பட்டவர்கள் திருகோணமலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். எனினும் அவர்கள் இன்று நீதிமன்றத்தின் முன்னர் நிறுத்தப்படவில்லை என்று கூறுகின்றார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரத்னலிங்கம்.
மட்டக்களப்பை அண்மித்த கடற்பிரதேசத்தில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்ட 116 பேர் இன்று திருகோணமலை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் கூட இன்று அவர்கள் கொழும்பிலிருந்து திருகோணமலைக்கு வந்துள்ள குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் கடற்பயணத்தை மேற்கொண்டோரில் 59 ஆண்கள், 26 பெண்கள் மற்றும் 31 குழந்தைகளும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களை பொறுத்தவரை கிழக்கு கடற்பிரதேசத்தில் கைதாகும் ஆஸ்திரேலியாவிற்கான சட்டவிரோத கடற்பயணத்தினை மேற்கொள்வோர் கடற்படையினரால் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு வந்துள்ளனர். குறிப்பாக இம்முறை சட்டவிரோத கடற்பயணத்தினை மேற்கொண்டோரில் 31 சிறுவர்களும் உள்ளடங்கும் நிலையில் ஆபத்தான இத்தகைய கடற்பயணத்தில் தெரிந்து கொண்டு அவர்களின் உயிர்களை பலிகொடுக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வரும் நிலையிலேயே தற்போது கைது செய்யப்பட்டோர் தொடர்பான தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
திருகோணமலையிலிருந்து நமது செய்தியாளர் ரத்னலிங்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆந்திர பிரதேசத்தை பிரித்து தனியாக தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க இந்தியாவை ஆளும் கூட்டணி அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் 6 மாதங்களில் புதிய மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு முயற்சிகள் எடுக்கும் என்று இந்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே இன்று மாலை புதுடில்லியில் தெரிவித்துள்ளார். இந்த முடிவை ஒட்டி இதேபோன்று பல சிறிய மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. சிறிய மாநிலங்கள் உருவாவது அந்தந்த பகுதிகளின் முன்னேற்றத்திற்கு உதவும் என்கின்ற வாதமும் முன்வைக்கப்படுகின்றது. அந்த வாதம் குறித்து ஹிந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் அரசியல் விமர்சகருமான என் ராம் அவர்களிடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
அது ஒத்துக்கவே மாட்டேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். இது ஒரு பியூர் சந்தர்ப்பவாத முடிவு. சந்தர்ப்பவாத எலெக்ஷன் வருது. இது ஆந்திர பிரதேசல நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பை எலெக்ஷன்ல எல்லாம் அப்படிதான் வந்தது. அதனால இப்ப இதை மாற்றதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இது ஒரு மெஸ்ல தான் முடிய போறது. ஏன்னா இப்போ தெலுங்கானாக்கு வெளியில் உள்ள பகுதிகள் ஆந்திர பிரதேசத்துல பெரிய ப்ரொட்டெஸ்ட் நடக்கிறது, நிறைய ஆப்போசிஷன் இருக்கு, இதுக்கு அரசியல் ரீதியாக நிறைய ஆப்போசிஷன் இருக்கு. அதனால இது வந்து இதை அவங்களால இந்த முடிவை அமுல்படுத்த முடியுமாங்கிறதே எனக்கு சந்தேகம். ஆனா பண்ணா கூட ஒரு மோசமான முடிவு, டைமிங் மோசம், அண்ட் வே இட் வாஸ் டேக்கன் டிரான்ஸ்பேரண்டா பண்ணல. அதனால இது ஒரு இன்டெலிஜென்ட் டிசிஷன் சொல்ல மாட்டேன்.
சரி, இது இந்த தெலுங்கானாவை தாண்டி இந்த பொதுவாக இந்த மாநிலங்கள் பெரிய அளவிலே இருந்தால் அது நிர்வாக ரீதியாக அவற்றை நிர்வகிப்பது என்பது கடினமாக இருக்கிறது. சிறிய மாநிலங்களாக இருந்தால் அதை நிர்வகிப்பது என்பது எளிதாக இருக்கும். அந்த மாநிலங்களை பொருளாதார ரீதியிலே முன்னேற்ற உதவும் என்ற வாதத்தில் கொஞ்சம் கூட வலு இல்லை என்று நினைக்கிறீர்களா?
வலு இல்லை. அதாவது சில மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ் போன மாநிலங்களை அவங்கள அதை வந்து இன்னும் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத வந்தது. அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டரே மாயாவதி அவர்களே அதை டிமாண்ட் பண்ணாங்க. மீதி பேர்லேயும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மத்திய பிரதேஷ் போன்ற இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா பாருங்க, மகாராஷ்டிரா ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய மாநிலங்களில் ஒரு முக்கியமான மாநிலம், பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேறி இருக்கிறது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் மோஸ்ட் டெவலப்ட் அங்கே தான். இப்போ யாரும் மகாராஷ்டிராவை பிரிக்கக்கூடிய ஒரு சீரியஸ் வாதம் ஒன்றும் இல்லையே.
இல்லையே, விதர்பாவை ஒரு தனி மாநிலமா உருவாக்கணும் அப்படின்னு கோரிக்கை இருக்கு.
அது ஒரு நாள் கோரிக்கை இருக்கு, எவ்வளவு இதுல. ஆனா அது ஒன்றும் சீரியஸ் கோரிக்கை இல்லை, அது ஒன்றும் வராது. விதர்பா ஒரு இதாக பண்ண மாட்டாங்க, சும்மா அதை ரைஸ் பண்ணுறாங்க இஷ்யூவா.
இல்லை, அது இது போல மேற்கு வங்காளத்தில் இந்த டார்ஜிலிங் பகுதியான இந்த கோர்காலேண்ட், புந்தேல்கண்ட் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்தும் இந்த கோரிக்கைகள் இருக்கின்றன.
ஆமாம், கோரிக்கைகள் இருக்கு, தகராறும் நடந்திருக்கு கோர்காலேண்டில். ஆனால் மகாராஷ்டிராவில் அந்த பிரச்சனை இல்லை. வேற அதனால இப்போ அதாவது டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன், ஒரு எக்ஸப்ஷனாக தான் இருக்கலாம் அதில். அதாவது லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணாங்க அந்த இதில், ரொம்ப கரெக்டான சயின்டிஃபிக் பிரின்சிபல். ஆனால் ஹிந்தி வந்து ஸ்போக்கன் ஃபார் சச் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், அதுக்கு ஒரே ஸ்டேட் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஸ்டேட் இருக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை, ரியலிஸ்டிக் இல்லை. அதனால் அது அங்கே பண்ணுறது ஒன்று. ஆனால் இதில் தேவையில்லாத, சதர்ன் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ், ரிச்சஸ்ட் ஸ்டேட் பொட்டென்ஷியலி, அதை பிரிக்கிறதுல ஒரு விதமான சென்ஸ் கிடையாது, எக்கனாமிக்கோ பொலிட்டிக்கல் சென்ஸோ கிடையாது.
ஆனா அந்த பிரதேச மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அதை கேட்டு போராடி வந்திருக்காங்களே.
அது கேட்டிருக்காங்க, அது முன்ன வந்து ஷோவனிசம் சொல்லுவோம், ஒரு ஒரு பிராட் மைண்டடா இல்ல, அது பல வாதம் நடந்தது, ரொம்ப அண்டர் டெவலப்ட் ஏரியான்னு ஒரு காலத்துல அண்டர் டெவலப்டா இருந்தது. இன்றைக்கு அது உண்மை இல்லைன்னு ஸ்ரீகிருஷ்ணா ரிப்போர்ட்லயே தெரிஞ்சு போச்சு, அது ஒன்றும் கிளியர் எவிடன்ஸ் கிடையாது, அது மோஸ்ட் பேக்வர்ட்னு.
ஆனால் இந்தியாவை பற்றி, இந்திய ஒற்றுமையை பற்றியும் பெருசாக பேசிட்டு இருக்கிற பிரதான எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறிய மாநிலங்கள்ங்கிற ஒரு கான்செப்டில், ஒரு கொள்கையில் நம்பிக்கை இருக்க மாதிரி தெரியுது.
ஆமாம், அது ரொம்ப டாக்மேட்டிக்காக போயிருக்காங்க. அதாவது இட் அப்ளை பர்டிகுலர் சுச்சுவேஷனை, ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் அதை அனலைஸ் பண்ணுறது தவிர, அதை விட்டுட்டு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாலிசி நடத்தினா இது ஒன்றும் சரியில்லை. அப்படிலாம் என்னுடைய கருத்து.
தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சில டிமாண்ட்ஸ் சில கட்சிகள்டேந்து வருது. உதாரணத்துக்கு பிஎம்கே கூட கொஞ்ச நாளத்துக்கு முன்னால் இதை ஒரு டிமாண்டாக வச்சுருந்தாங்க. சில ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் அதை சொல்கிறாங்க மூணாக பிரிக்கணும்னு. இந்த மாதிரியான டிமாண்ட்ஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ட்ராக்ஷன், ஒரு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
இருக்காது. தமிழ்நாடு ஃபார்ச்சுனேட்லி இந்த போக்கிலலாம் இந்த போக்கெல்லாம் செல்லாது. சும்மா ஏதோ பேருக்கு ரேஸ் பண்ணிருக்கலாம் ஒரு காலத்தில். அண்ட் ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் வந்து ஃப்ரிஞ்ச் குரூப்ஸாக தான் இருப்பாங்க. மக்கள் மாதிரியில் தே வில் ரிஜெக்ட் இட் கம்ப்ளீட்லி. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ரிலேட்டிவ்லி அட்வான்ஸ் ஸ்டேட், ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட் என்று கூட சொல்லலாம், கம்பேர்ட் வித் மெனி அதர் ஸ்டேட்ஸ். அதை இப்போ பிரேக்கப் பண்ணுறதுல என்ன பயன்?
இந்து பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் அரசியல் விமர்சகருமான என் ராம். அமெரிக்க வாழ் இஸ்லாமிய அறிஞரான ஆமீனா வதூத் அவர்கள் ஜூலை மாதம் 29 தேதி சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் எஸ்ஐஇடி கல்லூரியில் இஸ்லாம் சம்பந்தமாக உரையாற்றவிருந்த நிகழ்வு சில அமைப்புகளின் எதிர்ப்பு காரணமாக ரத்தானது. சட்டம் ஒழுங்கு காரணத்தை மேற்கோள் காட்டி காவல்துறையினர் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று கோரினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில ஆர்வலர்கள் இன்று பத்திரிகைகளில் திறந்த மடல் ஒன்றையும் எழுதியுள்ளார்கள். இப்பிரச்சினை குறித்து கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் ஒருவரான சென்னை பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கல்வி மையத்தின் தலைவர் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் கேட்டேன்.
இதுல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்போது நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது அதுல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அவங்களை இன்டாக்டினேட் பண்ற மாதிரி ஒன்றும் நம்ம பண்றது இல்லை. அவன் வந்து ஒரு ஸ்காலரை கூப்பிடுறோம், அவங்கள வந்து பேச சொல்றோம், அவங்க கிட்ட நம்ம கருத்து கேட்கிறோம், இன்டராக்ட் பண்றோம், டிஸ்கஷன் பண்றோம் தவிர அதுக்கு மேல வந்து அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு வேற ரெலவன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த வெளியில இருந்து ஏதோ குரூப் ப்ரெஷரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து ப்ரோக்ராம தடுக்கிறதுக்கு பதிலா அதே வந்து டெமோக்ராட்டிக்கா ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை, ப்ரோக்ராம் நடந்திருக்கும். அவங்களுக்கு டெமோக்ராட்டிக் ரைட்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா அதையும் நடந்திருக்கலாம்.
சரி பேராசிரியர் ரஹ்மானிப்போ, காவல்துறை தரப்புல இருந்து உங்ககிட்ட பேசும் பொழுது எந்த இஸ்லாமிய குழுக்கள் அல்லது ஆதரவாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு ஏதாவது சுட்டி காட்டினாங்களா வெளிப்படையா?
அவங்க ஏதோ இந்தியா தவஹீத் ஜமாத்னு ஏதோ சொன்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஒண்ணுமே ரைட்டிங்ல இல்ல, அவங்க வந்து சொன்னது வந்து ஓரலா சொன்னதுதான். அப்ப அதனால வந்து அது எந்த அளவுக்கு அந்த த்ரெட் இருந்ததா இல்லையா, போலீஸ் வந்து ஏன் அப்படி எங்களுக்கு வந்து கேன்சல் பண்ண சொன்னாங்க இன்ஸ்டெட் ஆஃப் டீலிங் வித் த குரூப் தட் வாஸ் யூனோ பிளானிங் டு ப்ரொடெஸ்ட், அதுதான் வந்து நமக்கு தெரியல. இப்படி வெளியில இருந்து போலீஸ் சார்பாக ஆகட்டும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி குரூப்ஸ் கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன செய்யணும், என்ன கல்வி நடத்தணும், என்ன பாடம் நடத்தணும், என்ன என்ன புக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும், ரெஃபரன்ஸுக்கு என்ன புக்கு வேணும்னு எல்லாம் வந்து வெளியிலேருந்து நம்ம சொல்லும் போது அது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு இன்டர்ஃபியரிங் வித் தி அகாடமிக் ஆட்டோனமி ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அது தப்புன்னு நினைக்கிறேன் நான்.
இன்னொன்று இதில் பேராசிரியர் ரஹ்மான், அந்த கல்வியாளர் ஆமீனா வதூத் வந்து இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாம் ஜெண்டர் அண்ட் ரிஃபார்ம் அது தொடர்பான விஷயம்தான் அந்த அம்மா பேசுறதுக்கு இருந்தாங்க. இப்ப எதிர்ப்பு வந்து இந்த கூட்டமே நின்று போச்சு, இந்த எதிர்ப்புகள்ல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க?
ஒரு ஸ்காலரோட ஒப்பீனியன் ஃபுல்லா வந்து எல்லாருமே ஏத்துக்கணும்னது அவசியமே கிடையாது. ஆனா ஒருத்தங்களோட கருத்தை வந்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, அது யூஸ் பண்றதுக்கு உள்ள ரைட்ஸ் வந்து இருக்குது, அதுக்கு தடை போடுறது அதான் தப்புன்னு சொல்றது. குரான் பயன்படுத்திட்டு குரான் சார்பாக நம்ம வந்து பெண்களுக்கு ஆதரவும் மரியாதையும் சமத்துவம் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க, அதுக்கு ஒரு மெத்தடாலஜி அவங்க சொல்றாங்க. குரானை அவங்க தப்பு சொல்லல, குரானுக்கு நம்ம கொடுத்திருக்கிற அர்த்தங்கள் அதுக்கு கொடுத்திருக்கிற இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அப்ப அவங்கள வந்து ஆன்டி இஸ்லாம் இஸ்லாமுக்கு எதிராக வந்து பண்றவங்க வேலை பாக்குறவங்கன்னு சொல்றது வந்து அது சரி கிடையாது.
பரவலாக வந்து ஒரு கருத்தும் விமர்சனமும் இந்த கடும்போக்கு இஸ்லாமியவாதிகள் மீது வைக்கப்படுகிறது. அதாவது இந்த வஹாபிசம் அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர்கள் தான் இப்படியான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு. இந்த வஹாபிசம் அந்த கோட்பாடு அந்த கொள்கை குறித்து உங்களுடைய பார்வையினை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அத
இப்போ நம்ம குரானும் வந்து ப்ராஃபெட்ஸோட ட்ரெடிஷனையும் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னது வந்து இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல நம்ம குரானுக்கும் ப்ராஃபெட்ஸோட ட்ரெடிஷனுக்கும் வந்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்காமல் நம்ம குரானுடைய உலக பார்வை என்ன, அது நமக்கு கொடுக்கிற புனித தன்மை என்ன, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து குரானுடைய அந்த பியூட்டின்னு சொல்லலாம், அந்த பியூட்டி வந்து நமக்கு கிடைக்காம போயிடுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த சலஃபிஸ்ட் வஹாபிஸ்ட் லிட்ரல் இன்டர்பிரேஷனை வந்து நம்ம எடுக்க முடியாதுன்னு தான் என்னோட கருத்து.
ஆமீனா வதூத் வந்து என்ன கருத்து சொன்னாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது இது பத்தி?
இப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால இந்த லெக்சர் கேன்சல் ஆகுதுனால வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவித்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து அறிவு ரீதியா வந்து அவமானப்படுத்துற மாதிரி தான் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு லாங் ஹிஸ்டரி இருக்குது இந்தியாவில் இஸ்லாமுக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்தியாவுக்காக அவங்களால முடிஞ்ச ஸ்காலர்லி கான்ட்ரிபியூஷன் ஏதாவது செய்ய முடியுமா, அது கூட என்கேஜ் பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா வந்து இந்த சூழ்நிலையில எனக்கு இங்க எந்த இடமும் கிடையாது அப்படி நான் நினைக்கிறேன். அதனால வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நான் திரும்பி என் ஊருக்கே போற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க.
சென்னை பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கல்வி மையத்தின் தலைவர் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான். தமிழகத்தில் அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகராகும் உரிமைக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி திராவிடர் கழகத்தின் சார்பில் பல பகுதிகளில் இன்று போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஆதி சிவாச்சாரியார்கள் உள்ளிட்ட சிலர் இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் நடந்துள்ள இந்த போராட்டம் குறித்து தீகாவின் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
நீதிமன்றம் காலம் கடத்துகிறது என்பதை விட இதில் அரசு சார்பாக வழக்கை நடத்துகிறவர்கள் இன்னமும் முனைந்து நடத்த வேண்டும் என்கிற எண்ணம். இந்த வழக்கில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்பதற்காக போராடுகிற அனைவருக்கும் இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்தி நாங்கள் இதை செயல்படுத்த போகிறோம் என்பதை விரைவாக அறிவித்துவிட்டால் உச்சநீதிமன்றம் அதற்கு மேல் இந்த வழக்கில் தலையிடாது.
சமூக நீதி என்று சொன்னால் பாலியல் நீதி அதற்கு அடிப்படையானது. இந்த விஷயத்தை கருணாநிதி அவர்கள் முன்னெடுத்த போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சரான உமாபாரதி பெண்களும் அச்சராகப்பட வேண்டும், அப்படி செய்யாதது ஒரு தவறு என்பதை சொல்லியிருந்தார். இந்த வழக்குகளை கருணாநிதி எடுத்திருந்த சமயத்தில் கூட கோயில்களில் மடப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பிரசாதம் தயாரிக்கின்ற இடத்திற்கான வேலைவாய்ப்புகளுக்கான பணிகள் விளம்பரப்படுத்தப்பட்டன. அந்த அனைத்து பணிகளுமே பிராமணர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது முழு மூச்சில் பறந்துபட்ட அளவில் திமுக கொண்டு வரவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது.
பெண்களை அர்ச்சகர்களாக நியமிப்பதை பற்றி ஒரு பரந்துபட்ட கருத்து உருவாக்கம் மக்களிடத்தில் இன்னும் ஏற்படவில்லை. அதை அந்த ஒரு பெரிய வாதத்தை ஒரு அரசு தக்கென்று சத்தம் போட்டு கொண்டு வந்துவிட முடியாது. பெண்களை இதில் இணைக்காததனால் அரசியல் நோக்கம் என்றோ அல்லது அது ஒரு முழுமையான சமூக நீதி நோக்கம் இல்லை என்றோ சொல்லிவிட முடியாது. இரண்டாவது, வடப்பள்ளிகளுக்கு ஆட்கள் எடுப்பது என்பதும் இந்த அறநிலையத்துறையினுடைய விதிகளின் கீழ் இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வரும்பொழுதெல்லாம் அதனை திராவிடர் கழகம் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எதிர்த்து வழக்குகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.
தலித் ஒருவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலுக்கு அர்ச்சகராக வருகின்ற விஷயத்தில் அதை ஏற்கின்ற பக்குவம் தமிழ் சமூகத்திடம் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
அதாவது நாம் வந்து பிரச்சாரத்தையும் இதற்கான முயற்சியையும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டு வருகிறோம்.
அது திராவிடர் இயக்கம் மட்டும் மிக அதிக அளவில் செய்கிறது, எல்லோரும் பரந்துபட்ட அளவில் செய்யவில்லை. ஜாதி இந்துக்கள் என்று சொல்பவர்களுக்கு பல சங்கங்கள் இருக்கின்றன. அவர்கள் யாருமே அனைத்து ஜாதியினரும் அச்சராக வேண்டும் என்று குரல் கொடுப்பதில்லை.
உங்களுடைய கருத்து மிக மிக உண்மையானது. ஏனென்றால் ஜாதியினுடைய கட்டுமானமும் அதனுடைய வேரும் மிக அதிக ஆழமாக ஊடுருவி போயிருக்கிறது. அதை எதிர்த்து நாம் அதற்கான போராட்டத்தை ஓரளவிற்கு நாம் அதனை எதிர்த்து போராடி ஓரளவு வெற்றி காணும் போதே மீண்டும் ஜாதியினுடைய அந்த ஆதிக்கம் வந்து சிலிர்த்து கொண்டு எழுகிறது. எனவே இதில் மற்ற பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அந்த குரலை எழுப்பாமல் இருப்பதற்கு நீங்கள் குறிப்பிடுவதை போல தலித் ஒருவர் கோயில் அர்ச்சகராகிவிடக் கூடாது என்கிற அவர்களுடைய எண்ணம் காரணமாக இருக்கலாம். அதுக்கு மேல் ஒருவர் இருப்பதும் தான் அந்த இழிவுக்கு ஆளாவதை பற்றியும் அவர்கள் கவலைப்படாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது மிக யதார்த்தமான உண்மை. அந்த ஒரு சமூக மனநிலையோடு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு படியாக நாம் கடக்க வேண்டிதான் இருக்கிறது. அதில் ஒரு நிலைதான் இந்த போராட்டம்.
தீகாவின் வழக்கறிஞர் அருள்மொழி. வட இந்தியாவில் பல ஆலயங்களில் பல சாதியினர்கள் அர்ச்சகராக இருக்கும் சூழலில் தமிழகத்திற்கு அதில் எதிர்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த விஷயம் குறித்து இந்து முன்னணியின் கருத்து என்ன என்று அதன் தலைவர் ராமகோபாலன் அவர்களிடமும் கேட்டார் சுவாமிநாதன்.
இந்து முன்னணிக்கு அர்ச்சகர் கிடையாது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். ஆனால் அறிஞர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இது என்ன பெரிய ஐஏஎஸ் வேலையா? அர்ச்சகர் வேலை எங்களுக்கு கொடுத்துட்டு நீதி வசதியான வேலையெல்லாம் மேல் ஜாதிக்காரன் எடுத்து பாக்குறான், அவன் தூண்டி விட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதுங்கிறது ஒரு கருத்து இருக்கு. அதனால அர்ச்சகர்களுக்கு முதல்ல நல்ல சம்பளம் கொடுக்கணும், வாழ்க்கை வசதியா இருக்கணும், கௌரவம் இருக்கணும். அவங்களுடைய பிள்ளைகள் கூட மகன்கள் கூட இப்ப அங்க இருக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சகர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அதனால அர்ச்சகர் வேலையை அட்ராக்டிவ் ஆக்கணும், பூசாரிகளுக்கு தங்குற இடம் வீடு வசதி எல்லாம் கொடுக்கணும், நல்ல சம்பளம் குறைஞ்சது ஒரு 15,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும் மாசம். அப்படிப்பட்ட நிலைமை வந்தாத்தான் இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் அர்த்தம் உண்டு. இது என்ன வெறும் ஸ்டண்ட் தான். இது
கோவில் நிர்வாகத்தில் அனைத்து ஜாதியினரும் வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கு. இப்போ பல கோயில்கள் நிர்வாகத்தில் தலித்கள் இல்லை, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
எல்லா சமுதாயத்திலையும் நிர்வாகத்தில் வரணும், எல்லாருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு, சமநீதி இருக்கணும். இது இந்துவனுடைய முடிவு.
இந்து மதத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் தொடர்பாக முன்னாடி இந்து மதத்தில் இருந்த மதத்தலைவர்கள் போராடி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற உரிமைக்காக நாத்திகர்கள் போராடுகிறார்கள். இந்து அமைப்புகள் ஏன் அதை செய்யலை?
அதாவது இது இப்போ டீகாக்காரன் எது பண்ணாலும் ஸ்ட்ரென்த் தான். அது இப்ப யாரும் யாரையும் அர்ச்சகராக கூடாதுன்னு சொல்லல. உதாரணமா இந்த முனியப்பன் கோயில் தான் இருக்கு, அது எந்த அர்ச்சகர் பிராமணராக இருக்காரு? தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் கிளப்புறாங்க.
இல்ல, காசி விஸ்வநாதர் கோயிலே யார் வேணாலும் போய் பூஜை பண்ணலாம், ஆனா தென்காசியில இருக்கிற சிவன் கோயில்ல வந்து பிராமணர் மட்டும்தான் அர்ச்சகராக இருக்க முடியும்ன்ற ஒரு இது இருக்கு, நிலைமை இருக்கு.
கோயில்ல இருக்கக்கூடிய பழக்கங்களா இருக்கலாம், அந்தந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஆசாரங்கள் பழக்கங்களா இருக்கலாம். ஆனா எங்கிட்ட கேட்டா நான் எல்லா கோயிலையும் எல்லாரும் அர்ச்சகராகலாம்னு தான் சொல்றேன்.
நீங்கள் சொல்கிறீர்கள், மற்ற இந்து அமைப்புகளும் இதை சொல்கிறார்கள், ஆனால் இதை வைத்து நீங்கள் யாருமே போராடுவதில்லையே. இப்பொழுது நாத்திகர்கள் அந்த வேலையை செய்கிறார்களே.
யாராவது செய்யட்டும், எனக்கு ஆட்சியம் கிடையாது. முதல்ல அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேறணும். மதச்சார்பற்ற அரசுக்கு மதத்துல வேலை இல்லை, அரசாங்கம் வெளியேறணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அரசாங்கம் வெளியாகட்டும், அதுக்கு பிறகு என்ன பண்ணு பார்த்துக்கலாம்.
இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலன். நேர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமும் உங்களது கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்கின்ற தகவலுடன் உங்களிடமிருந்து இன்று விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.